அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த எபிசோடில் பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 9 வழிநடை பேச்சு பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம இப்போ ஸ்டோரியை கன்டினியூ பண்ணலாம். வந்தியத்தேவன் முன்னாடி வடப்பண்ணை கரையில் எல்லை காவலில் இருந்ததை பார்த்தோம் இல்லையா? அந்த டைமில் வந்து வடப்பண்ணை ஆற்றில் குளிக்க இறங்கும்போது வந்தியத்தேவன் வந்துட்டு ஒரு சுழியில் வந்துட்டு மாட்டிக்கிட்டான். அதில் இருந்து அவன் எவ்வளோ முயற்சி பண்ணாலும் வெளியில் வரவே முடியல. அவ்வளோதான், இனிமே தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கும்போது ஒரு வெள்ளம் வந்து அவனை அடைச்சிட்டு போயிட்டு ஆற்றங்கரையில் போட்டுருச்சு. சரிங்களா, அப்போது அவன் இருந்த அதே சூழ்நிலையை வந்தியத்தேவன் வந்து இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருந்தான். இப்படி வந்து இந்த பெரிய ராஜாங்க சதிசூழலில் மாட்டிக்கிட்டோமே, அந்த நதிசூழிலேருந்து தப்பிச்ச மாதிரி இதுலேருந்து தப்பிக்க முடியாதா அப்படின்ட்டு அவன் படுக்கும்போது யோசிச்சுட்டே இருந்தான். சரிங்களா, சோழ மகாராஜாவுக்கு வெளியில் இருந்த பகையெல்லாம் அழிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் வருஷம் ஆகுது. இளவரசர் வந்துட்டு சிறந்த மகாவீரர், போர்க்கலையில் சிறந்தவர், சாணக்கியர், அதை வச்சு தான் இரட்டை மண்டலத்தை ஆதிக்கம் செலுத்தினவங்களை விரட்டினார். இப்போது வெளியே பகையை விட உள் பகை வந்து அதிகமாக இருக்குது. அதுவும் சோழ நாட்டில் புகழ்பெற்ற வீரர்கள், அமைச்சர்கள், தலைவர்கள்லாம் இதில் வந்து கலந்துட்டுருக்காங்க. பழுவேட்டையர் வந்துட்டு எவ்வளோ சக்தி வாய்ந்தவராக இருப்பார். இதுதான் அவர் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி கூட்டம் போட்டிருக்காரா, இல்லை இதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரிலாம் கூட்டம் போட்டு நடத்தியிருக்காங்களா? அதே மாதிரி மதுராந்தகரை வந்துட்டு எத்தனை தடவை இந்த பல்லக்கில் வச்சுட்டு இது மாதிரிலாம் எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருப்பார் அப்படிலாம் வந்தியத்தேவன் வந்து யோசிச்சுட்டு இருந்தான். சரிங்களா, இப்போ வரைக்கும் இளவரசர் கரிகாலர் தான் சோழ சிம்மாசனத்துக்கு உரியவர், அவருக்கு போட்டிக்கு யாருமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தான். ஆனால் எது உண்மையான நியாயம்? யார் பட்டத்துக்குரியவங்க? ஆதித்த கரிகாலரா இல்லை மதுராந்தகரா? போட்டின்னு வந்துச்சுன்னா யார் இதில் வந்து ஜெயிப்பாங்க? நம்ம ஏதேதோ திட்டம்லாம் போட்டிருந்தோமே, இளவரசர் சொன்ன வேலையெல்லாம் முடித்தோன்னா நமக்கு வந்து அரசாங்கத்தில் ஒரு நல்ல பதவி கிடைக்கும் அப்படிலாம் நினச்சோமே, ஆனால் இப்போ என்ன நடக்கும்னே தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டேனும் வந்தியத்தேவன் வந்து தூங்கிட்டான். அப்புறம் காலையில் கந்தமாறன் வந்து எழுப்புனது தான் வந்துட்டு வந்தியத்தேவன் வந்து எழுந்திரிச்சான். கந்தமாறன் சொன்னால், நல்லா தூங்குனியா? நான் எல்லா விருந்தினரையும் தூங்கினதுக்கப்புறம் வந்து உன்னை பார்த்தேன், நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அப்படின்னு சொன்னான். உடனே வந்தியத்தேவன் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல், ஆமாம், அந்த குறவை கூத்தை பார்த்துட்டு வந்து தூங்கினது தான் ஞாபகம் இருக்குது, அப்புறம் நீ வந்து எழுப்புனதுக்கப்புறம் தான் எந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். உடனே, சரி சீக்கிரம் வந்து உன் ஆள்கிட்ட சொல்லி என் குதிரையை வந்து தயார் பண்ணு, நான் இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். உடனே, அதுக்குள்ளே என்ன அவசரம்? அதாவது சாப்பிட்டுட்டாவது கிளம்பு, நானும் உன் கூட கொள்ளிடம் வர வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கந்தமாறன் சொன்னான். இல்லை இல்லை, தஞ்சையில் வந்து என்னோடய மாமாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் நான் கண்டிப்பாக போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் சொன்னான். உடனே கந்தமாறனும், சரி சாப்பிட்டு கிளம்புன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு பேரும் சேர்ந்து கிளம்புனாங்க. சரிங்களா, அப்படி போகும்போது அவங்க நல்லா பழைய கதையெல்லாம் வந்துட்டு பேசிட்டு போனாங்க. அப்போ வந்தியத்தேவன் சொன்னான், உன் தங்கச்சியை பார்க்கணுன்ட்டு அவ்வளோ ஆவலாக இருந்தேன், ஆனால் சரியாக பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு. உடனே கந்தமாறன், அவளை பற்றிலாம் இனிமேல் நினைக்காத அப்படின்னு சொன்னான். வந்தியத்தேவன், நேற்று தான் என்னை வந்து மாப்பிள்ளைன்னு சொன்னேன், ஆனால் அதுக்குள்ளே இப்படிலாம் சொல்கிற அப்படின்ட்டு கேட்டான். இல்லை, எங்கள் வீட்டில் வந்துட்டு வேறு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, அதை பற்றி இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனால் அதற்கான சரியான நேரம் வரும்போது ஓன்ட்ட தான் ஃபஸ்ட் அதை பற்றி சொல்லுவேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே வந்தியத்தேவன் நினச்சிக்கிட்டான், பழுவேட்டையர் வந்து சரியான ஆள் தான், மதுராந்தகரோட சக்தியை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்காண்டி கந்தமாறனோட தங்கச்சியை வந்துட்டு மதுராந்தகத்திற்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு, எனக்கு தெரியும் நேற்று வந்த பணக்காரங்களில் யாராவது ஒருத்தரை நிச்சயம் பண்ணியிருப்பீங்கன்ட்டு, என்ன மாதிரி அனாதைங்களுக்கெல்லாம் யார் பொண்ணு தருவா, இதில் ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கெலாம் இல்லை அப்படின்ட்டு வந்தியத்தேவன் வந்து சொன்னான். உடனே கந்தமாறன், நீ வந்து என்னை பற்றியும் என் குடும்பத்தை பற்றியும் தப்பாக நினைக்காத, இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், அது நடக்கும்போது நீயே தெரிஞ்சுப்பேன்னு சொன்னான். அது மட்டும் இல்லாமல், என்னை நம்பு, நான் வந்து உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டேன் அப்படின்ட்டு கந்தமாறன் சொன்னதும், இப்படி சொன்னதுக்கெலாம் ரொம்ப நன்றி, ஆனால் என்னை கைவிடுற மாதிரி என்ன நிலைமை இருக்குன்னு எனக்கு தெரியலை, நான் வந்து எப்பயுமே என்னோடய வாளையும் வேலையும் நம்பி இருக்கிறவன் அப்படின்ட்டு வந்தியத்தேவன் சொன்னான். உடனே கந்தமாறன், நீ சொல்கிறதும் சரிதான், நாம் வந்துட்டு வாளையும் வேலையும் யூஸ் பண்ணுறதுக்கான நேரம் வந்துட்டு சீக்கிரம் வரப்போகுது, அப்போ நீயும் நானும் வந்துட்டு ஒரே படையில் இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு சொன்னான். உடனே வந்தியத்தேவன், என்னது நம்ம திரும்ப ஈழத்துக்கு போகிறோமா போருக்கு அப்படின்ட்டு கிண்டலாக வந்து சொல்லிட்டு இருந்தான். உடனே கந்தமாறன், அதெல்லாம் இல்லை, உனக்கே தெரியும் நேரம் வரும்போது, இப்போ என்னால் உங்ககிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். ரெண்டு பேரும் நடந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்திங்கன்னா கொள்ளிட நதி வந்து தெரிஞ்சுது. அந்த நதி பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது, கடல் மாதிரி. அதில் நதிக்கரை ஓரமாக வந்துட்டு ஒரு படகு வந்துட்டு நின்றுட்டு இருந்தது. சரிங்களா, அதில் ஏற்கனவே ரெண்டு பேர் கையில் கோலோடு இருந்தாங்க அந்த படகை தள்ளுறதுக்கு. ஏற்கனவே வந்து ஒருத்தர் வந்து அந்த படகில் வந்து உட்காந்துருந்தார். அவர் பார்த்தாலே தெரிஞ்சு அவர் வந்து ஒரு நல்ல சிவபக்தர் மாதிரி இருந்தார். சரிங்களா, உடனே வந்தித்தேவன் சொன்னால், ஐயோ குதிரையை என்ன பண்ணுறது, இந்த நதி வந்துட்டு இவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு. கந்தமாறன், நீ வந்துட்டு கவலைப்படாத, அதுக்கு தான் நம்ம கூட ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்துட்டு உன் குதிரையை எடுத்துகிட்டு என் கூட கடம்பூர் மாளிகைக்கு வந்துடுவார், இன்னொருத்தன் வந்துட்டு உன் கூட வந்து அந்த கரையில் உனக்கு குதிரையை வந்து ஏற்பாடு செஞ்சு தருவான்னு சொன்னார். சரியா, உடனே ரெண்டு பேரும் விடை பெற்றுட்டு கிளம்பிட்டாங்க. படகும் வந்துட்டு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்போ தூரத்துலேருந்து ஒருத்தர் வந்துட்டு ஓடி வந்தார். அவர் வேறு யாருமே இல்லை, ஆழ்வார்க்கடியார் நம்பி தான். ஆனால் ஏற்கனவே படகுல இருந்தவர் சிவபக்தர் இல்லையா, அவர் நம்பியை வந்துட்டு படகுல ஏற்ற அனுமதிக்கவே மாட்டேன்ட்டார். ஆனால் வந்தியத்தேவன் வந்துட்டு அவர்கிட்ட பேசி சம்மதிக்க வச்சான். ஏன்னா நம்பி வந்து நேற்று நடந்ததை பற்றி ஏதாவது சொல்லுவான், இவனுக்கு ஏதாவது அதை பற்றி தெரிய வரும் அப்படிங்கிற ரீசன்காண்டி மட்டும்தான் வந்தியத்தேவன் வந்துட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பியை வந்துட்டு படகுல ஏற்றணும் அப்படின்னு முடிவு பண்ணான்.